ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்மத்திலே நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மேல் கரிசனை உள்ளவராக, நம்மேல் அன்புள்ளவராக, நம்மேல் மிகுந்த கரிசனை உள்ளவராக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் வேதத்தை வாசிக்கும் போது அருமையான வேத வசனம் என்னை மிகவும் தொட்ட ஒரு பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 10:4. Acts 10:4 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொர்னலியஸ் என்கிறவன் அவன் ஒரு தரிசனம் பார்க்கிறான். இந்த தரிசனத்திலே அவனை உற்று பார்த்து அவன் பயந்து ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன் ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தட்டிச்சு என்று சொல்லி அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் அவருடைய சன்னதியில் வந்து எட்டி நினைப்பூட்டுதலாக அவர் நினைத்து பார்க்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறார். அதை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே என்னுடைய உள்ளத்தில் வந்தது, இன்றைக்கு சமுதாயத்தில் நம்முடைய சபையிலே அநேகர் இந்த வார்த்தையை சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் சபை போதகராக 22 வருடங்கள், கிட்டத்தட்ட 7 வருடங்கள் உதவி போதகராக, இப்படி நான் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஊழியத்திலே நான் வந்தாகிவிட்டது. நான் கவனிக்கிறேன், எண்ணற்ற மக்கள் வந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஃபர்ஸ்ட் நான் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் பல வருடமாய் ஜெபிக்கிறேன், நான் பல நாட்களாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன், ஆனால் இன்னும் எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை. போதகர்களாகிய நாங்கள் அதற்கு ஏதோ ஒரு பதில், ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுக்கிற ஒரு பதிலை கொடுத்து உற்சாகப்படுத்தி சோர்ந்து போகாதீர்கள், இன்னும் ஜெபியுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லி கடந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்குமே, ஆனால் வேதத்தின் வாயிலாக இந்த கொர்னலியஸ் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உங்களுடைய ஜபம் நினைப்பூட்டுதலாக அல்லது அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக காணப்படுவதற்கு கொர்னலியஸ் வாழ்க்கையிலிருந்து 2-3 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2 Acts 10:2 இப்படி சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்தான், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி அவனுடைய கேரக்டர், 4 கேரக்டர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஜபத்தை கர்த்தர் அவனுடைய சன்னதியில் வந்து எட்டும்படி உதவி செய்தார், அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அதற்கு 4 குணாதிசயங்கள், அவனுக்குள் இருந்த 4 கேரக்டர்ஸ். 1, தேவ பக்தி உள்ளவன். 2, அவன் தேவனுக்கு பயந்தவன். 3, தர்மங்களை செய்கிறவன். 4, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கிறவன். இந்த 4 கேரக்டர் அவனுடைய ஜபம் கர்த்தருடைய சன்னிதியில் போய் எட்டுவதற்கு உதவியாயிருந்தது. இன்றைக்கு நாம் ஒரு 2 காரியத்தை பார்ப்போம். நம்முடைய ஜபம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுவதற்கு, நம்முடைய ஜபத்தை பிசாசானவன் தடுக்காமல் இருப்பதற்கு, நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். 2 காரியங்கள் கொர்னலியஸ் வாழ்க்கையிலிருந்து 2 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு பார்ப்போம். 1, அவன் தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி என்றால் என்ன? தமிழ்ல பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல வேற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் தமிழ் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை மிகவும் அருமையான ஒரு வார்த்தை, பக்தி உள்ளவன். ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு விதமான ஒரு பக்தியை கடைபிடிக்கிறார்கள். சிலர் நான் வெஜிடேரியன், அதை சாப்பிடாம இருந்தா பக்தி என்று நினைக்கிறார்கள். சிலர் அசுத்தமான வார்த்தைகளை பேசாமல் இருந்தார் பக்தி என்று நினைக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், James 1:26-27, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் தேவனுடைய பக்தி வீணாயிருக்கும். அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாததபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. எது பக்தி? நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் தேவ பக்தி காணப்பட வேண்டும். ஆனால் எது பக்தி என்பதை இங்கே ஒரு 5 காரியங்கள் அல்லது 6 காரியங்கள் சொல்வதை நாம் கவனிக்க முடிகிறது. 1, நாவை அடக்க வேண்டும். ஜேம்ஸ் சாப்டர் 3:5-6, நாவை எப்படி அடக்க வேண்டும் அல்லது ஏன் அடக்க வேண்டும் என்பதற்கு விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையுள்ளவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் அப்படித்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவு வந்து உள்ள கிடக்கிற கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அவயம் தான், ஆனா முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுமா? அந்த நாவு கரைப்படுத்துகிறது இல்ல, அந்த நாவினால் பேசப்படுகிற வார்த்தைகளினால் கரைப்படுத்தப்பட்டு விடுகிறோம். எது பக்தி என்று சொன்னால் இந்த நாவை அடக்க வேண்டும். யாகாவாராயினும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு திருக்குறள் இருக்கும், நாகாக்க இல்லாட்டினா சோகாக்க, சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு அப்படின்னு. அப்படின்னா இந்த நாவை கண்டிப்பா அடக்கிய ஆகணும், இல்லாட்டினா பின்னாடி பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால்தான் நம்ம ஆண்டவர் அதை வாய்க்குள்ள வச்சு மூடி வைக்கும்படி வச்சிருக்கிறாரு. நம்ம தான் தெரியாம அடிக்கடி திறந்து விட்டுருவோம். இந்த நாவை அடக்கி வைக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது தேவனுடைய சமூகத்துல தேவ பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. 2, தன் இருதயத்தை வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும். ஏன் இருதயத்தை வஞ்சிக்க கூடாது என்றால் Proverbs chapter 4 verse 23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் ஜீவ ஊற்று, ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வசனங்கள் எல்லாம் வெளியில வரும். அந்த இருதயத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளல அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்பதாக பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியாத அருமையான. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம், அங்கே இருதயம் தான் எல்லா மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கலாம். இதுக்குள்ள இருந்தா அசுத்தங்கள், பொய், வஞ்சகம், விபச்சாரம், வேசித்தனம், புரட்டுவாய் எல்லாமே இதற்குள்ளதான். கொலைபாதகம், சண்டை, பிரிவினை, வாக்குவாதம் இவைகள் அத்தனையும் இந்த இருதயத்துக்குள்ளதான் இருக்குது. ஆனா அதுக்குள்ளதிலிருந்து தான் ஜீவ ஊற்றும் வருதான். அதனால் ரொம்ப பத்திரமா அந்த இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பத்திரமா பாதுகாத்துக் கொள்றது அப்படின்னு சொன்னா யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய ரெமடி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெமடியை ஃபாலோ பண்றது இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். 3, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிப்பது. திக்கற்ற பிள்ளைகளை அதை ஆங்கில பைபிள்ல வாசித்து பார்த்தால் விசிட் ஆர்ஃபன்ஸ் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏழை பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், அவர்களை விசிட் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரவரும் அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அன்னவஸ்திரம், அன்னம் என்றால் சாப்பிடுகிற சோறு, நம்ம சாப்பிடுறோம் பாருங்க அந்த சாப்பாடு. அன்னவஸ்திரம் ரெண்டும் கொடுக்கிறார். சாப்பிடுறதுக்கு சாப்பாடும், அவங்களுக்கு உடுக்கிறதுக்கு உடையும் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இது கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரத்தில் விட்டு விடுகிற ஒன்று. அதை நாம் கண்டிப்பாக மறக்காமல் செய்ய வேண்டும். எது தேவனுக்கு முன்பாக பக்தி என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏழை பிள்ளைகள், அநாதைகள், இல்லாதவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் மூலமாக ஒரு ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி நடக்கிறது என்பது அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். தி ரெஸ்கியூ கேர்ள்ஸ் ஃப்ரம் த பிராத்தல், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இவைகளில் கொண்டு போய் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ், போக்சோ கேசஸ், பெற்றோர்களே சில இடத்துல தவறாக தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நடக்கிற பிள்ளைகள், தகப்பன் சில பிள்ளைகளுடைய ஸ்டோரியெல்லாம் கேட்டால் ரொம்ப வேதனையாக இருக்கும். தகப்பனே, பெற்ற தகப்பனே அந்த பிள்ளைகளை அபியூஸ் பண்ணுகிறது. ஸ்கூடன் பிறந்த சகோதரன் தன்னுடைய நண்பர்களை கொண்டு வந்து அபியூஸ் பண்ணப்படுகிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் நம்ம காப்பாற்றி நம்முடைய சபையின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உற்சாக காணிக்கைகள் இவைகளின் நிமித்தம் அவர்களை நம்ம காப்பாற்றி கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். அவர்களை ரெஸ்டோர் பேக் டு தேர் ஹோம். இப்படிப்பட்ட ஒரு மேலான அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான வேலை. இதெல்லாம் டெல்லியில எங்க போய் விசிட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே வச்சிருக்கிறோம், நம்ம கையிலேயே இருக்குது. இந்த பிள்ளைகளை விசிட் பண்ணுகிறது, உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வரும்போது அவங்கள போய் பார்ப்பது, அவங்கள பார்த்து பிறந்த நாள் வரும்போது இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. ஒரு மாலுக்கு போனோம் இல்லாட்டின்னா பாபுக்கீழ போய் உட்காந்து அவன் சும்மாவே பாட்டு பாடுறான், சாப்பிட்டாலே போதும், காசு கொடுத்தா போதும், காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சுத்தி வந்து நின்று ஒரு பாட்டு பாடுவோம், ரொம்ப கன்றாவியா இருக்கும். அவன் சுத்தி நின்று பாட்டு பாடி உங்களை விஷ் பண்ண அவங்க மனசு குளிர்ந்து போயிடுது. இந்த பாபுக்கியூல இஷ்டத்துக்கு சாப்பிடலாமா? அப்படி இந்தியால 1000 ரூபாய் கட்டியாச்சுன்னா 1000 ரூபாய் கூட இல்லை இப்போ காசு, கொரோனானால கொஞ்சம் குறைச்சிருக்கிறான். 900 ரூபீஸ் கொடுத்துட்டு எவ்வளோ வேணாலும் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க, நல்லா சாப்பிட்டு அவன் பாடுற பாட்டையும் கேட்டு சந்தோஷமா போயிடுறான். பிறந்த நாள் வரும்போது, ஆனிவர்சரி வரும்போது போய் இந்த மாதிரி ஹோம்ஸை விசிட் பண்ணி அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளைகளை உங்களுக்கு விஷ் பண்ணி ஒரு பாட்டு பாட சொல்லுங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவையான காரியத்தை செய்து பாருங்கள். கிறிஸ்மஸ் வரப்போகுது, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் வரப்போகுது. இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம இப்போ ஐ திங்க் 43 கேர்ள்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. 43 கேர்ள்ஸுக்கு நம்ம ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நல்ல ஒரு ட்ரெஸ். இந்த பிள்ளைகள் தேவைப்படும் இல்லையா? அவங்களும் ஆசையா போட்டு சந்தோஷமா பார்ப்பாங்கல்ல. சம்திங் வி கேன் டூ. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரம், வேத வசனம் அதுதான் சொல்லுது, அன்ன வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில உபத்திரவங்கள் கண்ணீர்களை நீங்க புரிந்து கொண்டா, அறிந்து கொண்டா, அதுதான் தேவனுக்கு முன்பாக பக்தி என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் 4வதாக வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பதற்கு விதவைகள் படுகிற உபத்திரவத்துல அவர்களை விசாரிக்க வேண்டாம். விதவைகள் நம்ம மத்தியில விதவைகள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த கொரோனா சீசன்ல மாத்திரம் கிட்டத்தட்ட போதகர்கள், நான் சொல்லுகிறேன் போதகர்கள், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய்விட்டார்கள். இந்த கொரோனாவால டெல்லி பட்டணத்துல மரித்த போதகர்கள் எண்ணிக்கை மாத்திரம் கிட்டத்தட்ட 44 என்று நான் கேள்விப்பட்டேன். அவருடைய மனைவி, பிள்ளைகள், இனி விசுவாச மக்கள் அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு சடங்காச்சாரம் இருக்குது, ஒரு சம்பவம் நடந்தா அன்றைக்கு ஒரு 4 முறை அவங்கள போன் பண்ணி விசாரிப்போம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அன்னைக்கு விசாரிக்கிறது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பிறகு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள போய் அவங்க வீட்டில் சந்திப்பது, அவங்களுடைய தனிமையை அவங்க உணராதபடி அவங்களுக்கு ஒரு உதவியா இருப்பது, அவர்களுக்காக நினைத்து ஜெபிப்பது, அவர்களை உங்களுடைய இருதயத்துல கொண்டு வந்து அவர்களுக்காக ஒரு ஜெபம். நான் இப்ப பேசும்போதே கண்டிப்பா இந்த வார்த்தை உங்க இருதயத்துல வரும்போதே சிலருக்கு சிலருடைய எண்ணங்கள் வரும். கண்டிப்பா இன்னைக்கு அவங்களுக்கு போன் பண்ணுங்க, கண்டிப்பா இன்னைக்கு அவங்களை போய் பாருங்க, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, நாங்க இருக்கிறோம்னு சொல்லுங்க. அதுதான் பக்தி, அதுதான் உண்மையான பக்தி. நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்க குடும்பம், நாங்களும் உங்க குடும்பம் தான் அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்க பிரதர்னு சொல்லுங்க, நான் உங்க சிஸ்டர்னு சொல்லுங்க, நான் உங்க உடன் பிறந்த சகோதரன் சகோதரின்னு சொல்லி பாருங்க. அவங்க ஒரு தைரியமாகுவாங்க, உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படும். அவருடைய பிள்ளைகளுக்கு எஜுகேஷனுக்கு உதவி செய்யுங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை செய்து கொடுங்க. அதுதான் தேவனுக்கு முன்பதாக பக்தி. உங்க ஜபத்தை கர்த்தர் தள்ள மாட்டார், கேட்பார், ஜபத்துக்கு பதில் உண்டாகும். 5வதாக, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளு. உலகத்தால் கரைபடாதபடி, ரோமன் சாப்டர் 12:2. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதுதான் உலகத்தை விட்டு உலகத்துல நம்ம கரைபடாம இருப்பதற்கான ஒரே வழி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அத அழகா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதியிருக்கிறாங்க, டு நாட் காப்பி. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணாதீங்க, நமக்கு பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்லயே வாழுங்க. அப்படி வாழ்ந்தாதான் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம், தேவனுக்கு முன்பதாக பக்தி. பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னைக்கும் மாறுறது இல்லை. 2020 இயர்ஸ் அகோ எப்படியோ அன்னைக்கு தான் இப்படியும் இப்பமும். நிறைய பேர் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, வேதம் மாறவே இல்லை, வேத வசனம் மாறவே இல்லை, கர்த்தர் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறார். ஸோ நாமும் மாறாமல் இருப்பது தேவனுக்கு முன்பதாக பக்தி. ரெண்டாவது, நான் கொர்னேலியஸ் வாழ்க்கையில் பார்த்தால் அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். தேவனுக்கு பயப்படுவது என்றால் என்ன? ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 8:13 சொல்லுகிறது, தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் ஆண்டவர் வெறுக்கிறார். இதெல்லாம் விடுறது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இதை கர்த்தருக்கு இஷ்டமானால் இன்னொரு நாள் பார்க்கலாம். சோ கொர்னேலியோ வாழ்க்கையில ரெண்டு காரியம், ஒன்று பக்தி, இன்னொன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம். நான்கு காரியம் சொன்னேன், இன்னைக்கு ரெண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய ஜபத்திற்கு தடை இல்லை, உடனடியாக கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வசனத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த சுபாவங்களை தாரு. என்னுடைய நாவை நான் அடக்க வேண்டும், என்னுடைய இருதயத்தை நான் வஞ்சிக்க கூடாது. திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகளுக்கு, ஆர்ஃபனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். எல்லா விதவைகளுக்கும் நான் சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால விளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஜபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அப்பா, சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நாங்கள் எப்படி பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு நீ கொடுத்த விளக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இதன்படி நடந்து எங்கள் ஜபத்திற்கு நாங்கள் மிகப்பெரிய பதிலை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவிச்சு. உங்களுடைய கிருபம், உடைய பிரசன்னம், உடைய தயவு, உங்களுடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. இம்முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.